महाविष्णु बनाए कृष्ण प्रसाद गुरु श्री हरि पाठ स्वामी कृष्ण सरस्वती गौरवाणी कृष्ण कृष्ण श्री कृष्ण चैतन्य प्रभु निज नंद श्री वेद गदाधर कृष्ण गौर भक्त वृंद
हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे
सो वी नो दैट देयर इज डिफरेंट टाइप्स ऑफ चैंटिंग द होली नेम so one stage is called Namabhas. So it's important to understand that according to different types of chanting you get different results. So many people may be chanting, but we cannot consider them all the same. So that is why we have to clearly distinguish these different types of chanting, Namaparad, Namabhas, and Sudanam. So an abhas is a dull likeness of an image, a real thing, such as the form of the sun when it's behind the clouds. We can see the form slightly, but it is not bright.
மங்களான தோற்றம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது உதாரணத்துக்கு சூரியன் வந்து எப்படி மேகத்துக்கு பின்னாடி இருக்கும் பொழுது தெரியறதோ அதே மாதிரியா இருக்கு.
So similarly Namabhas means we chant the name but the effect is not quite proper.
அதே மாதிரி நாமபாஸ் அப்படிங்கிறது நாம நாமத்தை உச்சரிக்கின்றோம் ஆனால் அதனுடைய பலன் சரியானதாக இருக்காது.
So we know the sun is always shining with the same power, but when clouds come in the way, then the power of the light decreases.
நமக்கு தெரியும் சூரியன் எப்பவுமே முழு பிரகாசத்தோட தான் இருக்குது அப்படின்னு. ஆனா அதுக்கிடையில எப்பொழுதாவது மேகம் வரும் பொழுது அப்ப அந்த சூரியனுடைய வெளிச்சம் முழுமையாக கிடைக்காது.
So similarly, the name, if it is obstructed by different things, it will also become weakened.
அதே மாதிரிதான் இந்த நாமமும் பல வகையான விஷயங்களால தடை செய்யப்படும் பொழுது அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்காது.
This does not mean the name is weak, but it shows up with weak effects because of our own impurities.
இது இந்த நாமம் பலவீனமாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஆனா அந்த நாமத்தினுடைய பலன் நமக்கு பலவீனமாக கிடைக்கிறது அப்படின்றது அர்த்தம் எடுத்துக்கணும்.
So we know the sun destroys darkness.
நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூரியன் வந்து இருளை போக்குகிறது அப்படின்னு.
So in the same way the holy name will also destroy ignorance.
அதே மாதிரி இந்த புனித நாமம் கூட நம்மளுடைய அறியாமையை நீக்குகிறது.
However, if we have some obstruction like clouds or mist in the way, the effect of the sun to destroy darkness is not so strong.
அதே மாதிரி இந்த சூரியனுக்கு இடையில ஏதாவது பனிமூட்டம் இல்லாட்டி மேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய பலன் முழுமையாக இருக்காது.
So in the same way, when we have obstructions of ignorance and material desires in the living entity, the holy name also becomes weakened.
அதே மாதிரியாக பௌதிக ஆசைகள் இல்லாட்டி அறியாமை போன்ற தடங்கல்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்ப இந்த புனித நாமத்தினுடைய பலன்களும் முழுமையாக இந்த ஜீவன்களுக்கு கிடைக்காது.
So rather than say the holy name is weak, and we say the effect of the name is weak.
நாம இதை புனித நாமம் பலவீனமானது இருக்குங்கிறது சொல்றதை காட்டிலும் புனித நாமத்தினுடைய பலன்கள் பலவீனமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
So the name is all powerful in one sense, it cannot be covered by anything.
புனித நாமமானது முழு சக்தி வாய்ந்தது, அதை வந்து எதாலும் மூடப்பட முடியாது.
So it's not that the name is covered, our senses and our mind are covered.
அதனால இந்த நாமம் எதாலும் மறைக்கப்படவில்லை, நம்முடைய புலன்கள் தான் மறைக்கப்படுகிறது.
And thus we receive very little effect of the name.
அதனால தான் நமக்கு நாமத்தினுடைய பலன் மிகவும் குறைச்சலாக கிடைக்கின்றது.
So though a person may chant, and he may chant for a long time, sometimes he may not get any effect.
சில நேரம் சிலர் வந்து ரொம்ப நிறைய காலம் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் ரொம்ப குறைச்சலான பலன் தான் அவங்களுக்கு கிடைக்கும்.
So this is because the anarthas and the ignorance are quite strong. Therefore, the effect of the name is very weak.
ஏன் அப்படின்னா இவங்களுக்கு அறியாமை அல்லது அனர்த்தங்கள் மிகவும் கடினமாக அதிகமாக இருக்கிறது, அதனால அதனுடைய நாமத்தினுடைய பலன் மிக குறைச்சலாக இருக்கிறது.
Of course, even then, if a person chants and chants and chants, gradually the effect will come, but it is slow.
அப்படி இருந்தாலுமே ஒருத்தர் தொடர்ச்சியாக ஜெபம் செய்தார் ஜெபம் செய்தார் ஜெபம் செய்தார் அப்படின்னா அவருக்கும் அந்த பலன் கிடைக்கும், ஆனா ரொம்ப மெதுவா கிடைக்கும்.
Just like if we have a foggy sky or foggy day and the sun keeps shining and shining and shining, eventually the fog goes away.
எப்படி ஒரு பனிமூட்டமான நாள்ல சூரிய வெளிச்சம் அடிச்சுட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த பனிமூட்டம் வந்து போயிடுதோ அதே மாதிரி.
So even in the Namabhas stage, though the effect of Nama is weak, still eventually purification takes place.
இந்த நாமபாஸ் அப்படிங்கிற நிலையில கூட என்னுடைய பலன் மிக மெதுவாக கிடைத்தாலும் ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அதனுடைய பலன் முழுமையாக நமக்கு கிடைக்கும்.
However, we can also quicken the process.
ஆனா அப்படி இருந்தாலும் நாம இந்த செயல்முறையை துரிதப்படுத்த முடியும்.
So in other words, we can remove the obstacles.
இன்னொரு விதமா சொன்னோம் அப்படின்னா இந்த தடங்களை நாம் அகற்றிவிடலாம்.
So there are two types of obstructions. Ignorance, which is compared to fog, and anarthas, which is compared to clouds.
இரண்டு விதமான தரங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று வந்து அறியாமை, அது இந்த பனிமூட்டத்துக்கு ஒப்பிடலாம். இன்னொன்று அனர்த்தங்கள், அது இந்த மேகக்கூட்டங்களுக்கு ஒப்பிடலாம்.
So what is this ignorance? Ignorance of the position of the name. We may not accept the name as non-different from Krishna. We think name is material, name is different from Krishna, name only gives material effects, etc. So then, this is a type of ignorance.
இந்த அறியாமை அப்படிங்கிறது என்ன? பகவானுடைய நாமத்தை பற்றிய அறியாமை முதல் என்ன அப்படின்னா பகவானும் பகவானுடைய நாமம் ஒன்றல்ல அப்படின்னு நினைக்கிறது, பகவானுடைய நாமம் பௌதிகமானது அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இது வந்து பகவானுடைய நாமத்தை பற்றிய அறியாமை.
We may be aware, unaware of the position of Krishna. We may not think Krishna is supreme, that he is spiritual. We may think he's a devata.
அடுத்தது கிருஷ்ணனுடைய ஸ்தானத்தை பற்றிய அறியாமை. கிருஷ்ணர் முழுவதும் கடவுள் அப்படின்னு நாம் அறிந்து கொள்வதில்லை. கிருஷ்ணர் ஆன்மீகமானவர் அறிந்து கொள்ளாமல் இருப்பது, கிருஷ்ணர் மற்ற தேவர்களோடு ஒன்றான ஒரு மற்ற தேவர்களிலே ஒருவர் அப்படின்னு நினைக்கிறது.
So if we chant, chant, chant the name of Krishna, but we're thinking, oh, Krishna is a material devata living in Svargaloka, we will not get the final, proper effect of prema.
நம்ம ஜெபம் பண்றோம் ஜெபம் பண்றோம் ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் மற்ற தேவர்களோட ஒருத்தர் அப்படி நம்ம நினைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த இறுதி கடன் கிடைக்காது.
We may be unaware of the position of jiva. We may have a misunderstanding and we think that jiva becomes god.
Nama inda jivanudaya sthanathai vandu sariya purindukollamal irukkirathu. Nama inda jivane kadavul appdi kuda nanichipom.
So even though the jiva can never become god, if we have this idea of chanting, by chanting I will become krishna, then this also will not give prema.
இந்த ஜீவனுடைய ஸ்தானத்தை சரியா புரிஞ்சுட்டாங்க. நான் இந்த ஜபம் செய்வது மூலம் நானே கிருஷ்ணர் ஆகிடலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்பயும் நமக்கு இந்த முழு பலன் கிடைக்காது.
And if we think the goal of chanting is liberation or material enjoyment, again, we will not get prema.
இந்த ஜபம் செய்வதனுடைய குறிக்கோள் பௌதிக பலனை பெறுவது அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அப்ப கூட நமக்கு இந்த முழு பலன் கிடைக்காது.
So if concerning sambandha, abhijeya and prayojana we have some misunderstanding, then this is called namabhas due to ignorance.
Inda sambandha abhijeya prayojana abhigiradhula namakku ariyama irukku appo sonna idu namabhas abhigira nilai sollakudiyathu idu அறியாமை அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடியது.
Okay, so anarthas was compared or in ignorance was compared to the fog, and anarthas is compared to the clouds.
இந்த அறியாமை அப்படிங்கிறது பனிமூட்டத்திற்கு சமமாக கருதப்படுகிறது. இந்த அனர்த்தங்கள் அப்படிங்கிறது மேகத்திற்கு சமமாக கருதப்படுகிறது.
So anarthas refers to different obstacles in the mind.
And anarthangal nammude manadile irukkira sila thadangalgal.
So we have some desires which are unfavorable for bhakti.
Namakku sila aasigal bhakti ki sadhagamanada illamal irukkalam.
If we have strong desires for enjoyment on earth or strong desires for promotion to start a loka, or desires for siddhis of yoga, or desires for liberation, these are obstructions to bhakti and they will create namabhas.
இந்த பூலோகத்துல நம்ம ரொம்ப ஆனந்தமா இருக்கணும்ங்கற அதீதமான ஆசை நமக்கு இருந்துச்சு, இல்ல அப்படினா நம்ம மேல்லோகங்களுக்கு உயர்த்தப்படணும்ங்கற ஆசை அதீதமாக இருக்குது, இல்ல சித்திகள் பெறணும்ங்கற ஆசை இருக்குது, இல்லாட்டி மோட்சம் அடையணும் அப்படிங்கிற ஆசைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஆசைகள்லாம் நம்மளுடைய பக்தி வளர்ச்சிக்கு தடங்கல்களாக இருக்கிறது.
So this of course means we have material desires and desires for liberation.
இது பௌதிகமான ஆசைகள் மற்றும் மோட்சத்துக்கான ஆசைகள்.
When the desire becomes transformed due to its strength, then we get what is called weakness of heart.
இந்த ஆசைகள் அதனுடைய அளவு அதிகமாகும் பொழுது அடுத்த நிலைக்கு போகிறது. என்ன அப்படின்னா மனதில் ஏற்படக்கூடிய பலகீனம்.
So a person may show strong greed or envy or cheating propensity or desire for fame, etc.
இது வந்து பேராசை, பொறாமை, ஏமாற்றும் தன்மை, அல்லது பேர் புகழுக்கு ஆசைப்படுறது, இதுல கொண்டு போய் முடியும்.
So when these become strong, they also tend to obstruct the chanting of the name.
இது அதிகமாகும் பொழுதும் அது நாம் நாமத்தை ஜெபம் பண்றதை தடை செய்யும்.
Then we have aparad or offenses.
அடுத்ததாக அபராதங்கள் என்று சொல்லப்படுவது இருக்கு.
Of course, if these aparads are intentional and very strong, then we no longer have namabhas. That is, the effect of chanting will not be productive at all, even slowly. Rather, it will be destructive and become namaparad. But when the aparads are unintentional or weak, then they may be considered to be anartha and namabhas.
இந்த அபராதங்கள் நாம வெறுமனே செஞ்சோம் அது ரொம்ப நமக்கு அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு சொன்னா அப்ப இது நமக்கு எந்த விதமான மெதுவாக தரக்கூடிய பலனை கூட தராது, அதன் பதிலாக இது நமக்கு அழிவை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இந்த அபராதமானது எந்த விதமான நோக்கமும் இல்லாமல் தெரியாமல் செய்யக்கூடியதாக இருக்கும் பொழுது, அதுவும் பலகீனமாக இருக்கும் பொழுது, இது நாமபாஸ் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடியதாக இருக்கிறது.
So we have different types of aparad. We have namaparad, offenses against the name, and offenses against the whole process of bhakti.
நமக்கு இந்த அபராதங்கள்ல நாமபராத அப்படிங்கிறது இல்ல இந்த பக்தி முறைக்கு எதிரான அபராதங்கள் அப்படின்னு சொல்றது இருக்குது.
We have offenses against the Supreme Lord in the form of the deity. It's called seva aparad.
பகவானுக்கு விக்கிரகங்கள் ரூபத்திலே சேவை செய்தல ஏற்படக்கூடிய அபராதங்கள்.
And then we have offenses against the devotees of the Lord, the Vaishnava aparad.
இல்லடி பக்தர்களுக்கு எதிரான அபராதங்கள், இது வைஷ்ணவ அபராதம் அப்படின்னு சொல்லப்படுது.
And then we have aparad against jivas in general, jiva aparad.
இல்லடி ஜீவன்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய அபராதங்கள்.
So all of these things, that is the incompatible desire, the weakness of heart, and the aparads, if unintentional, will create some obstacle in chanting, so we get weak effect from the name.
இந்த அதிதமான ஆசைகள் இல்லாட்டி மனதில் எழக்கூடிய பலவீனம் இல்ல அபராதங்கள், இது மூன்றுமே நம்மளுடைய பக்தி முன்னேற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய தடைகள் ஆகும்.
So when the namaparad is unintentional, definitely it obstructs the name, it causes weakness, but one can slowly progress. On the other hand, the aparads are intentional and filled with hate, etc. Then one cannot progress at all, but rather it becomes destructive of bhakti.
இந்த அபராதமானது எந்த விதமான உள்நோக்கமும் இல்லாமல் ஏற்படுமையானால் அதிலே நமக்கு மெதுவான முன்னேற்றம் இருக்கும். ஆனால் இந்த அபராதமானது உள்நோக்கத்தோடு வேண்டுமென்றே நாம் செய்வோமேனால் அது நமக்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் தராது, அதற்கு மாறாக அது அழிவை தரக்கூடியதாக இருக்கும்.
So the first part of the namabhas was ignorance. So how do we destroy ignorance? We destroy ignorance by knowledge.
இந்த நாமபாசனுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அறியாமை. நம்ம அறியாமையை எப்படி விரட்ட முடியும் அப்படின்னா அது ஞானத்தின் மூலமாக.
So therefore if we get sambandh again, then we can destroy that part of namabhas.
நாம சம்பந்த ஞானத்தை பெற்றோமேனால் இந்த பகுதியில இருக்கக்கூடிய இந்த நாமபாசை நாம் அகற்ற முடியும்.
And when we begin the process of chanting and other perfects of bhakti, our vijaya process, so then we can also begin to destroy the other anarthas.
Nama inda bhakti muri nama paichi seyaranthomeyana appa inda namabhasa irukkuriya mattoru pagudiyum nama arachu mudiyum.
So then very quickly we can come to the stage of sudana.
Appadi seyidomeyana nam veru viraivil inda sudaram abingira nilaiku varamudiyum.
So when we practice bhakti in sudana, this qualifies us for prema, the prayojana.
Nama bhakti shuddha ramanilaye paisidomeyana adu namalai prema nilai adaiyadhukku taguni parichigirathu.
On the other hand, if we just do namabhasa nothing else, we will get different results.
Ana adarku maraga nama veru namabhasa mattume seidukondrundom appadina adu namakku veru palangalai tharum.
So namabhasa is a very good punya. By chanting a namabhas, you can get free from diseases, you can get artha, dharma, and kama.
In the namabhas, அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த புண்ணிய காரியம். இது நமக்கு நோயிலிருந்து விடுதலை, தர்மா, அர்த்தா, காமா, இதுல இருந்து இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்.
And after some time, by chanting a namabhas, you can even get moksha.
நாம சில காலம் இந்த நாமபாச நிலையில ஜபித்துக் கொண்டிருந்தோம்னா கூட நமக்கு மோட்சமே கிடைக்கும்.
But you cannot get prema.
ஆனா நமக்கு பிரேமை கிடைக்காது.
So another effect of namabhas is by doing namabhas eventually come to sudana.
இந்த நாமபாசனுடைய மற்றொரு பலன் என்ன அப்படின்னா மெதுவாக நான் நம்பிக்கையை பெற்று சுத்த நாம நிலைக்கு வருவோம்.
So that is the best result of Namavasa, it will become the Suddha Nama.
இதுதான் நாமவாசகனுடைய மிக சிறந்த பலனாகும். நாம மெதுவாக முன்னேறி சுத்த நாம நிலைக்கு வருவோம்.
So there are different types of namavas.
நாமவாசல பல நிலைகள் இருக்குது.
If we have no faith and we do namavas, that is one type. And if we have namavas with faith, that is we are in bhakti, doing bhakti, but we have namavas, that's a different type.
இந்த நாமவாச அப்படிங்கிறதுல நம்பிக்கை இல்லாமல்
So there are different types of namabhas without faith. These are mentioned in the Bhagavatam. One type is called Sanketya. Sanketya means to indicate something else. So you can use the name of Vishnu or Krishna to indicate your son or maybe your dog or anything, huh? And you call out that name. That is called namavasa. You're not indicating Krishna or Vishnu at all. You're just calling somebody that name. That's called sankhya.
முதல் நிலையில என்ன முதல் வகை என்ன அப்படினு பார்த்தோம் அப்படினா சங்கேபியா அதாவது எதையாவது குறிப்பதற்காக நாம பகவானுடைய பெயரை அழைப்பது நம்முடைய பையனாத்மா அல்ல நம்ம வீட்டு நாயா இருக்கலாம் ஆனா நம்ம வந்து அதை விஷ்ணுவை நோக்கி நாம அதை குறிச்சிருக்க மாட்டோம் வேற எதையாவது குறிச்சிருப்போம் ஆனா அது பகவானுடைய நாமமா இருக்கும்
So an example of that, of course, is Ajamya. He chanted the name of Narayan, meaning his son.
இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஜாமியர் அவன் வந்து தன்னுடைய பையனுடைய பெயரை கூப்பிட்டா அது நாராயணன்
And he had no faith. He was not chanting with devotion because he didn't indicate Vishnu at all. He was simply thinking of his son.
அவனுக்கு என்னதுமான நம்பிக்கையும் கிடையாது ஏன் அப்படின்னா அவன் வந்து பக்தியோட அந்த நாமத்தை உச்சரிக்கிற அவனுடைய பையனை குறிப்பிடுற வழக்கில் அவன் அந்த நாமத்தை சொன்னான்
A second type of namavasa without faith is joking. One may say the name of the Lord in a very joking manner, without offense, but in a joking way, in telling a joke. A third one is called Stoba. This means that we may use the name of the Lord simply to fill out meter in singing or in verses or whatever without any meaning of the Lord, just to fill up the space in the verse or something. Say the name of the Lord.
மூன்றாவது வகை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்தோபா இது வந்து ஏதாவது பாடல்ல இடத்தை நிரப்புறதுக்காக பகவானுடைய நாமத்தை அதே அளவுல சொல்றதுக்காக அதை போட்டு நிரப்பிக்கிறது அந்த மாதிரியான ஒரு வகை
A fourth type is called Hela, which means inattention, simply to utter the name of the Lord when one is inattentive without indicating the Lord.
நான்காவது வகை என்ன அப்படின்னா ஹேலா இது பகவானுடைய நாமத்தை எந்த விதமான கவனமும் இல்லாமல் உச்சரிப்பது அதுவும் எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் உச்சரிக்கிறாங்க
And then there's another type called chanting in unpredictable circumstances. If you're falling off a cliff, or stumbling on the road, or you get bitten by a snake, or you're tormented with fever, or you're attacked by sticks, etc. You may simply say the name of the Lord.
இன்னொரு வகை என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஒரு ஒரு எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில பகவானுடைய நாமத்தை சொல்றது உதாரணத்துக்கு நம்ம ஒரு மலையில இருந்து கீழே விழுறோம் பள்ளத்துல இல்ல ரோட்ல ஏதாவது இடறி விழுறோம் இல்ல அப்படின்னா பாம்பு நம்மளை கொத்துது இல்ல நமக்கு காய்ச்சல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்ல அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்றோம் அப்படின்னா அது ஒரு வகை
So in this type of chanting it is done without faith but also without offense.
இந்த வகையான ஜபங்கள் நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படுகிறது அதே சமயத்தில் எந்த விதமான அபராதமும் இல்லாமல் செய்யப்படுகிறது
And so the other type is chanting with faith, intention, you're actually chanting the name of the Lord.
இன்னொரு வகை என்ன அப்படின்னா நம்பிக்கையுடன் அதாவது நான் பகவானுடைய நாமத்தை சொல்றேன் அப்படிங்கிற எண்ணத்தோட சொல்றது
So one is called Chaya Namabhas, which literally means a shadow.
அதுல முதல் வகை என்ன அப்படின்னா சாயா இது வந்து என்ன அர்த்தப்படுது அப்படின்னா நிழல் அப்படின்னு அர்த்தப்படுது
So people take the chanting process but they're ignorant and they don't have proper philosophy etc this will be called chaya namavas
இந்த சாய நாமபாசனால தான் மக்கள் அறியாமையினால இல்ல போதுமான அளவுக்கு ஞானம் இல்லாமல் இந்த பக்தி முறையை எடுத்துக்கொள்கிறார்கள்
So by proper association one can come to eventually to Suddha Nama And then progress quickly.
முறையான சங்கத்தின் மூலமாக ஒருவர் வெகு விரைவில் இந்த சுத்த நாம நிலைக்கு வந்து அதிலிருந்து முன்னேற்றம் அடைய முடியும்.
And the other type of chanting with faith is called Pratibimba Namabhas.
இன்னொரு வகையான நாமபாஸ் நம்பிக்கையுடன் ஜோம் செய்வதில் என்ன அப்படின்னா பிரதிபிம்பா நாமபாஸ் அப்படிங்கிறது.
So such a person chants intentionally, but with great offense.
அப்படிப்பட்ட நபர் தெரிந்தே நாமத்தை உச்சரிக்கின்றார், ஆனால் அபராதத்தோடு நாமத்தை உச்சரிக்கின்றார்.
So in other words, we simply desire strong material enjoyment or liberation.
இன்னொரு விதத்துல சொன்னோம் அப்படின்னா அவர் ரொம்ப அதிகமான பௌதிக ஆசைப்படுகிறார், இல்ல அப்படின்னா மோட்சத்துக்கான ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொல்லலாம்.
So it is intentional, but it is not real faith.
இது வந்து வேண்டும் என்று சொல்வது இதுல உண்மையான நம்பிக்கை இல்லை.
So this is actually not namabhas but namapraan.
இது உண்மையா சொல்ல போனோம் அப்படின்னா namabhas கிடையாது, இது namapraan.
So what is the remedy for namabhas? Take shelter of guru and devotees, you teach someone the gyan, and instruct chanting, the abhideya process. This will lead to pure chanting, sudhanam, and by that one will get prema, which is a priority now.
இந்த இதுக்கு என்ன ஒரு விமோசனம் நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம ஒரு ஆன்மீக குருவினுடைய பாதங்களை சரணடைவது, அவர் நமக்கு இந்த சம்பந்த ஞானத்தை சொல்லிக் கொடுப்பதாக இருப்பார், அதன் மூலமாக நமக்கு இந்த அபிதேய ஜபம் செய்யக்கூடிய செயல்முறை கிடைக்கின்றது, அதன் மூலமாக நமக்கு சுத்த நாமத்தை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது, அது நமக்கு பிரேமை அப்படிங்கிற பிரயோஜனத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை தருகிறது.
So what is important to understand here is that simply by namabhas you cannot get prema. You have to progress to sudha nama.
இந்த நாமபாஸ் செய்வதன் மூலமாகவே ஒருத்தருக்கு சுத்தராமம் பிரேமா கிடைச்சது கிடையாது, ஒருத்தர் சுத்தராம நிலைக்கு வந்தாதான் பிரேமை கிடைக்கிறது.
Sadhana says you cannot vibrate the holy name, sing love, moving the lips and tongue. The pure name of Krishna is not lip deep, but heart deep. The sounds we create with our physical or mental production is not Krishna. The question, the above statement seems different from the statement Krishna is not different from his name. Well, as I said, the name is always the name, but due to our impurities, the effect is different.
என்ன கேள்வி அப்படின்னா, பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றார், நாம வெறுமே நம்முடைய உதட்டை அசைப்பதன் மூலமாக பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க முடியாது. ஏன் அப்படின்னா பகவானுடைய நாமமானது வெறும் உதட்டளவிலானது கிடையாது, நாம ஏற்படுத்தக்கூடிய இந்த சப்தமானது நம்முடைய உடல் அல்லது மனது ரீதியான அளவு சப்தமே, அது உண்மையாக கிருஷ்ணர் இல்லை. இந்த பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூருடைய வாக்கியமானது பகவானுடைய நாமமும் பகவானுடைய பகவானும் வித்தியாசம் இல்லாதவர் அப்படிங்கிறதுக்கு முரணாக இருக்கிறது போல தெரிகிறது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மகாராஜ் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, நாமும் பகவானுக்கு வேறுபட்டது அல்ல, ஆனாலும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கரணங்கள்னால அது வித்தியாசமான பலனை தரலாம்.
So if a person has no faith and they chant, we don't call that bhakti.
ஒருத்தருக்கு எந்தவிதமான நம்பிக்கையுமே இல்ல, ஆனா அவர் ஜெபிக்கிறார் அப்படின்னா அதை நம்ம பக்தின்னு சொல்ல மாட்டோம்.
So one who has inclination within the atma to serve the Lord and he chants, that is called faith. And when he chants, that is called bhakti. And it will have power to it. Not different from Krishna.
ஒருத்தருக்கு ஆத்ம ரீதியாக பகவானுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது அப்படின்னா அதைதான் நம்ம நம்பிக்கை அப்படின்னு சொல்றோம், அப்ப அவர் ஜபம் செய்தா அது ஜபமாகிறது அது பக்தியாகிறது.
So if there are mere actions of the tongue or etc. or any other act of bhakti but there's no faith, it's not called bhakti.
நாம வெறும் நாவினால இந்த நாமத்தை உச்சரிக்கிறோம் வேற என்னோதமான செயலும் இல்லை அப்படின்னு சொன்னா அது வந்து பக்தி ஆகாது.
And if it is, has great aparadhanic extent, then of course it will have very bad effect, detrimental effect.
அதே சமயத்துல ஒருத்தருக்கு நிறைய அபராதங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு மிக மோசமான விளைவுகளும் கிடைக்கும்.
Though it may look like bhakti, it's not bhakti. Bhakti
adu bhakti madriya therinalum kuda adu unmaiye bhakti kedaiyadhu.
So we chant the name, yes, the name is not different from Krishna, but as I said, because of our impurities, different levels of chanting are there.
பகவானுடைய நாமம் பகவானிடத்திலிருந்து வித்தியாசமானதாக இல்லாமல் இருந்தாலும் கூட நம்மளுடைய காரணத்தினாலே இந்த ஜபத்திலே பல நிலைகள் இருக்கிறது.
And when an aparadhi chants, there's no name there.
ஒரு அபராதி ஜபம் செய்வாரேனால் அதுல எந்த விதமான நாமமே இல்லை.
Lord does not reside in that name.
அந்த நாமத்துல பகவான் இருக்க மாட்டார்.
Prabhupada states many places that initiates is required to obtain the bhakti lata bees and devotional service is useless without initiation. Does he say that? I don't know. That's, we have to. For persons who are uninitiated, will their chanting be effective, ineffective and without any potency? Well, this statement is actually doubtful, but because Prabhupada says everyone in the world can chant, but he doesn't say everyone has to get initiated. But spread the holy name everywhere. That's the order of Chaitanya Mahaprabhu. Spread the chanting of the holy name all around the world in every town and village. He doesn't say initiate everybody. So two different things there.
So in a kelvi abdina, Prabhupada cholera inga kuripidapattirukku, pala idangalla Prabhupada bhakti lada பீச், அதாவது பக்தி விதை கிடைப்பதற்கு தீட்சை பெறுவது அவசியம், தீட்சை இல்லாமல் பக்தி சேவை செய்வது உபயோகமற்றது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத படிச்சு மாற சொன்னாங்க. உண்மையிலே பிரபாத் அப்படி குறிப்பிட்டிருக்கிறாரா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இது வந்து சந்தேகத்துக்குரியது, இதை நம்ம சரி பார்க்கணும். அடுத்து என்ன எழுதிக்காங்க அப்படின்னா, தீட்சை வாங்காமல் ஜபம் செய்யக்கூடியவருடைய ஜபம் எந்த விதமான பலனும் இல்லாமல் இருக்குமா, அதுல எந்த விதமான சக்தியும் இருக்காதா அப்படின்னு கேள்வி எடுத்திருக்கிறாங்க. மகாராஜ் சொன்னார், இந்த வாக்கியமே சரியானதா அப்படிங்கிறத முதல்ல நம்ம சரி பார்க்கணும். அப்படியே இருந்தாலும் கூட புரோபாதர் வந்து எல்லா இடத்துலையும் இந்த நாமத்தை பரப்ப சொல்லியிருக்கிறாங்க, கூட எல்லா இடத்துலையும் தீட்சை வாங்க வைங்க அப்படிங்கிறத சொல்லலை. அதனால நாம் வந்து சைத்திரிய மகாபுரு சொல்லியிருக்கிறது எல்லாருக்குமே நாமத்தை பரப்ப தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கே ஒழிய எல்லாத்தையும் தீட்சை வாங்க வைங்க அப்படின்னு சொல்லலை. ஸோ அதனால் நம்ம இதை சரி பார்க்கணும்.
So we know that Diksha is used for Archana. Archana is the process of Dwarpa Yuga, not Kali Yuga.
இந்த தீட்சை வாங்குறது அப்படிங்கிறது அர்ச்சன முறைக்கு மிக அவசியமானது. இந்த அர்ச்சன முறை அப்படிங்கிறது துவாபர யுகத்தினுடைய செயல்முறை.
So the Yuga Dharma for Kali Yuga is not Archana.
கலியுகத்துடைய செயல்முறை அர்ச்சனா கிடையாது.
On the other hand, Yuga Dharma is Nama Sankirtan.
இந்த யுக தர்மம் கலியுகத்துடைய யுக தர்மம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாம சங்கீர்த்தனம்.
And everybody with faith or without faith can chant the name of the Lord.
நம்பிக்கையோ நம்பிக்கை இல்லாமலோ எல்லாருமே இந்த நாமத்தை ஜபம் செய்யலாம்.
And that does not require diksha.
அதுக்கு வந்து தீட்சை தேவையில்லை.
What is required, however, is to come to pure chanting.
ஆனா சுத்த நாமத்தை ஜபம் செய்வதற்கு வரதுக்கு நமக்கு அது தேவைப்படுகிறது.
So to get to pure chanting stage, one needs knowledge.
இந்த சுத்த நாம நிலையை அடைவதற்கு ஒருத்தருக்கு ஞானம் அவசியப்படுகிறது.
To get knowledge, we need devotional association guru.
அந்த ஞானத்தை பெறுவதற்கு நமக்கு ஒரு ஆன்மீக குருவிடத்திலே பக்தி ரீதியான சங்கம் தேவைப்படுகிறது.
But that guru does not necessarily have to be a diksha guru.
ஆனா அந்த குரு உண்மையிலே கண்டிப்பாக diksha குருவாக இருக்க வேண்டும்ங்கிற அவசியம் கிடையாது.
First three principles of bhakti is to accept Krishna and Vishnu.
Yeah. So, in the in Nectar Devotion there, we have the 64 angas of bhakti. So in the first three there, we have a mention. The second one, Shiksha Anya. And it's the second one, which means Diksha and Shiksha.
Bhakti Rasamrita Sindhule, 64 angas of bhakti is solapattirukkirathu. Adile, irandavathu angamaga irupadhu, Shiksha Diksha Anya endru solapattirukkirathu. Adhaavathu, ஆன்மீக குருவிடத்தில் சிக்ஷா அதாவது கட்டளைகள் மற்றும் தீட்சா அதாவது மந்திரோபதேசம் பெறுவது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
And we will notice that in many of the angas they are related to deity worship.
இந்த 64 அங்கங்களே பல அங்கங்கள் விக்கிர வழிபாட்டை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது.
Such as singing for the deity, worshipping the deity, seeing the festivals of the deity, seeing the aarti of the deity, offering best items to the deity, etc.
இது விக்கிரக ஆராதனை செய்வது, விக்கிரகங்களுக்காக பாடுவது, விக்கிரகங்களுக்கு அற்புதமான பொருட்களை நிவேதனம் செய்வது, இப்படி பல விதமான விஷயங்கள் சொல்லப்பட்டுள்ளது.
So in the Nectar Devotion there, Rupa Goswami actually doesn't mention the Yuga Dharma at all.
இந்த பக்தி ரசாமிர சிந்துலே ரூப கோஸ்வாமி பிரபாதர் யுக தர்மத்தை பற்றி குறிப்பிடவே இல்லை.
But he mentions five important elements, that is the deity worship and association and hearing, chanting and living in the dhamma.
ஆனா ரூப கோஸ்வாமி ஐந்து மிக முக்கியமான சக்தி வாய்ந்த விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். அது வந்து நாமத்தை ஜெபம் பண்ணுவது, பக்தர்களுடைய சங்கத்தை கற்றுக்கொள்வது, விக்கிர வழிபாடு செய்வது போன்றவை.
So usually the Gaudiya devotees combine these different items such as association and hearing the name, chanting the name, etc. and hearing Bhagavatam and doing worship of the deity, living in the dhamma.
பொதுவா கௌடிய வைஷ்ணவத்தில் இந்த ஐந்து விஷயங்களுமே கலந்து செய்வார்கள். அதாவது பக்தருடைய சங்கத்தை எடுத்துக்கொள்வது, பகவானுடைய நாமத்தை ஜபிப்பது, ஸ்ரீமத் பாகவதம் கேட்பது, விக்கிரக வழிபாடு செய்வது மற்றும் புண்ணிய ஸ்தலங்களிலே வசிப்பது.
So in the Bhaktisiddhanta there, Jiva Goswami mentions that technically yes, Bhagavat Marg is chanting the name, that does not need initiation. And Antaratrika Marg, which is deity worship, that does require initiation.
இதை பக்தி சந்தர்ப்பத்திலே ஜீவ கோஸ்வாமி அவர்கள் குறிப்பிடுகிறார். அதாவது பகவத் மார்க்கத்துக்கு இந்த நாமத்தை ஜபம் செய்வது அதற்கு தீட்சை தேவையில்லை, ஆனால் பஞ்சராத்திர மார்க்கத்திலே நாம் வருவதற்கு இந்த தீட்சை அவசியப்படுகிறது என்று
சொல்கிறார்.
இந்த பஞ்சராத்திர மார்க்கமானது நாம் கிரகஸ்தர்களுக்கு பரிந்துரைக்கலாம்.
And for those who are not rich, I suppose they do other paths, Bhagavad
Marga.
Which means that for deity worship, what requires facilities, etc. So you have to have proper place, you have to buy nice gold ornaments for your deity, and give naivedya, etc., offerings, etc., and jewelry, etc. Whereas someone who is living in Radhapun will have none of these things, so he will just do the Bhagavad Marga.
அதாவது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தங்களுடைய பகவானுக்காக விக்கிரகத்துக்காக அற்புதமான ஆபரணங்கள் வாங்குவது, தங்க நகைகள் வாங்குவது, சிறந்த பொருட்களை நிவேதனம் செய்வது, இதெல்லாம் அவங்களுக்கு சாத்தியமானது. ஆனால் ராஜ குடும்பத்தில் வசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு இதெல்லாம் சாத்தியமானதாக இருக்காது. அவர் அதனால பாகவத மார்க்கத்தை பின்பற்றலாம்.
Another place he says that yes, the name is independent of diksha, but often worship of the deity is also recommended along with the chanting of the name, because people have difficulty in focusing their mind, so therefore deity worship allows many senses to be involved.
அவர் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, இந்த நாமமானது தீட்சாவை சார்ந்து இருக்கவில்லை அப்படின்னு சொல்றார். ஆனா அப்படி இருந்தாலும் கூட இந்த விக்கிரக வழிபாடு பரிந்துரைக்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, இந்த விக்கிரக வழிபாடு நம்முடைய பல குலங்களை நாம உருவப்படுத்தி சேவையில் ஈடுபடுத்துகிறோம். ஏன் அப்படின்னா பொதுவா மக்களுக்கு அவங்களுடைய மனதை நாமத்தின் மீது உருவப்படுத்துவதிலே பல தடைகள் இருக்கின்றது, கஷ்டங்கள் இருக்கிறது. அதனால இந்த விக்கிரக வழிபாடு பரிந்துரைக்கப்படுகிறது.
And therefore, they get diksha, so they can do deity worship.
ஆடையால அவங்க தீட்சை எடுத்துக்கிறதும் அதன் மூலமா இந்த விக்கிரக வழிபாடு செய்ய முடியும்.
If one chants the name with faith and attentively with that strong material desire, is the apparat considered intentional, unintentional? What is the effect of such chanting?
கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தர் நம்பிக்கையோட ஜெபம் செய்யறார், கவனத்தோடையும் ஜெபம் செய்யறார், ஆனா ரொம்ப அதிகமான பௌதிக ஆசைகள் இருக்கிறது. இந்த அபராதமானது தெரிந்தே செய்வதா அல்லது தெரியாமல் செய்யக்கூடிய அபராதமாக கருதப்படுமா? இதற்குண்டான இந்த ஜபத்துக்குண்டான பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி.
So if we chant and we're thinking, yes, I'm chanting and I want to get more money, I want to get more money, I want to get more money, and I chant to get more money, then this becomes intentional.
நாம் வந்து நாமத்தை ஜெபம் செய்கிறோம், ஆனால் ஜெபம் செய்யும்பொழுதே எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு நிறைய பணம் வேணும், நிறைய பணம் வேணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணோம் அப்படின்னா அது வந்து தெரிந்தே செய்யக்கூடிய அபராதமாக கருதப்படுகிறது.
And at a certain point, maybe apparat, if you remember the 10th apparat.
அதே சமயத்தில் நாம இது 10th அபராதத்தையும் சொல்லலாம்.
So if we get proper knowledge, we will understand what is Sudhanam and we will exclude such prayers from our chanting.
நாம உண்மையான ஞானத்தை பெற்றோம் அப்படின்னா சுத்தநாமம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுட்டோம் அப்படின்னா அப்ப நாம நம்முடைய ஜபத்துல இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை விளக்கி விடுவோம்.
So in Sudhanam, this is also a sadhana. So the person is not completely free of anartha. The process of anartha nivritti is taking place.
இந்த சுத்த நாமமும் ஒரு சாதன நிலை தான். இதுல ஒருத்தர் முழுமையாக அனர்த்தங்கள் இருந்து விடுபடவில்லை.
However, we explicitly do not pray for material things or liberation, etc.
ஆனாலும் நாம் வெளிப்படையாக பௌதிக பலன்களுக்காகவோ அல்லது மோட்சத்திற்காகவோ பிரார்த்தனை செய்வதில்லை.
Well, we have that chanting inattentively has also become aparad. If it becomes constant, and we make no attempts to rectify the situation, then it becomes aparad also.
கேள்வி என்ன அப்படின்னா, நாம தெரிந்தே நாமத்தை ஜெபம் செய்கிறோம், நம்பிக்கையுடன் ஜெபம் செய்கிறோம், ஆனால் ஜெபம் செய்யும் பொழுது நம்முடைய மனம் ஒருநிலைப்படாமல் இன்னும் அலைவாய்ந்து கொண்டிருந்தால் அது என்ன மாதிரி என்று கேள்வி கேட்கின்றார். அதுக்கு மாறாக சொல்றது, இது வந்து 10th அபராதம், கவனக்குறைவாக நாமத்தை உச்சரிப்பது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இது தொடர்ச்சியாக இந்த நிலை ஏற்படுமையானால் அது அபராதமாக முழுமையான மாறிவிடும். வேறு ஏதாவது கேள்விகள்? கேள்வி என்ன கேட்கிறார் அப்படின்னா, நாமத்திலே சுவை ஏற்படணும் அப்படின்னா நாம என்ன மாதிரி ஜெபம் செய்யணும் அப்படின்னு
சொல்லி get taste in the holy name, you get taste in the holy name, how we have to chant?
Well, taste in the stage of ruchi, one will come to after going through an arjana vritti and nishta, which means if we chant sudhanam continuously, then quickly we come to that stage.
இந்த சுவை ஏற்படுது அப்படிங்கிறது அனர்த்த நிவர்த்தி, அந்த நிலைக்கு அப்புறமாக நிஷ்டா, அதற்கு அடுத்ததாக சுவை ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. அதற்கு நாம் சுதநாம நிலையிலே தொடர்ச்சியாக ஜெபம் செய்யணும்னால் அந்த நிலைக்கு வருவோம்.
What he is asking is that we are having anarthas now. If we chant with that anarthas continuously, will that anarthas go away? Eventually, we'll come to that stage of preaching.
Come to pure name?
To the stage of ruchi.
It is difficult if we have anarthas and we make no effort to control them. That is simply namabhas. So namabhas can give you mukti, but it doesn't give prema. So therefore, your ruchi will also not be real ruchi either. Because we want the ruchi, asakti, bhava, and prema. But we cannot really get to prema, or even the ruchi to prema, without pure chanting.
இந்த நாமபாஸ் அப்படிங்கிற நிலையில நாம ஜபம் செய்யணும், அதுல அனர்த்தங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த அனர்த்தங்களை விளக்குவதற்கு நாம் எந்த விதமான முயற்சியுமே எடுக்கவில்லை அப்படின்னா அப்ப நமக்கு அது எந்த விதத்திலும் முன்னேற்றத்தை தராது. அது நமக்கு ருச்சியும் தராது, அந்த நிலையிலிருந்து நமக்கு பிரேமைக்கு முன்னேற்றமும் அடைய முடியாது. நாம பாவ நிலை அடைவதற்கு பதிலாக மோட்சத்தை அடைவோம்.
Well, ultimately, no. Chanting the name is the process. But one should accept instruction in order to get Sudhanama. Now, generally, as I said, that the Gaudiya Sampradaya tradition is to take initiation. There are people who did it like Haridas Thakur, etc. So there are some people who did it, and there are Acharya also. But generally they do take initiation, because as I said, generally we emphasize that along with chanting one should do worship the deity, etc. Not during chanting, but sometimes I pray for well-being of family, continual service, etc. Will that affect my chanting?
ஜெபம் செய்யும் போது அல்ல, ஆனால் சில நேரங்களில் நான் என்னுடைய குடும்பத்தினுடைய நலனுக்காக தொடர்ச்சியாக சேவை செய்வதற்கு போன்ற காரியங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன், இது என்னுடைய ஜபத்தை பாதிக்குமா?
So the second part is service to the deity. That's the roshma. It's not
clear. இல்லை, இந்த விக்கிரக சேவையை குறிப்பிட்டிருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது குறிப்பிட்டிருக்கீங்களா? யார் எழுதி கொடுத்துருது? இதில் செகண்ட் பார்ட் சொல்லியிருக்காங்க, continual of service. So எதை அப்படி கேட்கறாங்க?
Service to the company or service?
Service to the company. எதை குறிப்பிட்டிருக்காங்க? Not for the deities. Oh, family and service.
Family. Okay. Sure. Then that is the title of a boss, obviously. So we have prayers for that. If they're intermittent, it's not problematic. If they become more prominent, more, I think if they're continuous, then it becomes quite a boss.
இது ஒரு வகையான நாமபாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நாம இதை விளக்க முயற்சி செய்யாம இதையே தொடர்ச்சியா செய்து இருக்கணும் அப்படின்னா அப்ப இது உண்மையிலேயே ஒரு பெரிய நாமபாஸ் மாறிவிடும்.
What's your question? What is your question?
When I am chanting the holy name, that time sometimes I am sleeping and suddenly I open the eyes and I'm chanting.
It's a type of inattention.
இது ஒரு வகையான கவனக்குறைவு அப்படின்னு சொல்லப்படுது.
Well, chanting the name can be done in any position, any time, any place, any condition. So there's no set rule. But the idea is one should be attentive.
குறிப்பிட்ட நியமம் கிடையாது.
Well, one could do either. Again, there's no set rule. But we should not exclude Krishna from the name. Otherwise, we're considered that Krishna and his name are different. So if we're trying to think that the name is different from Krishna's form and his qualities, then we're separating the sound from everything else. So that's also aparadha.
என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, நாம பகவானுடைய நாமத்தை சொல்லும் பொழுது வெறும் நாமத்தை மட்டும்தான் கேட்கணுமா, இல்ல அவருடைய விக்கிரக ரூபத்தை ஏதாவது நாம தியானம் பண்ணணுமா, இல்லாட்டி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு மகாராஜ் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, நாம பகவானுடைய நாமத்தை கேட்கும் பொழுது கிருஷ்ணரை மறந்து விடக்கூடாது. அப்படி நாம மறந்தோம் அப்படின்னா, அது கிருஷ்ணருடைய அந்த சப்தத்துல இருந்து கிருஷ்ணரை வேறுபடுத்தி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம்.
And we hear the Bhagavatam and get knowledge of the Leela and qualities and form of Krishna in order that when we chant, the chanting becomes more attractive.
Nama Srimad Bhagavatam kekkirom, adhula Bhagavatam naamam, avarudaiya roopam, gunam, leelaigal idella nama kekkiradhunala, nammudaiya javam seiyum bolude, adhu namakku Krishna idathile adhiga kavarchi yerpaduvadharkaga.
So we try to concentrate on Krishna and we think he's not attractive and he has no actions, then it becomes unattractive and we won't want to do it.
நாம கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்லும் பொழுது எந்த விதமான கவர்ச்சி நமக்கு ஏற்படலாம் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நமக்கு நாமத்து மேல எந்த விதமான ஒரு கவர்ச்சியும் ஏற்படாது, அது நமக்கு கவனம் குறைவை கொடுக்கும்.
Our desire to chant name, to do service to Krishna, but cannot concentration. While chanting, we get full concentration. What should we do?
என்ன கேள்வி அப்படின்னா, எனக்கு நாமத்தை ஜபம் செய்வதிலே, கிருஷ்ணருக்கு சேவை செய்வதிலே ஆசை இருக்கிறது, ஆனால் இதில் முழு கவனத்தை செலுத்தவில்லை. அப்படி முழு கவனத்தோடு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும்?
So one thing is effort. Krishna says in Bhagavad Gita, Abhyasena, Sandhya, practice. One has to be practicing.
கிருஷ்ணன் சொல்ற பகவத் கீதையில அபியாசன அப்படின்னு சொல்லி, அதாவது நாம இதற்கு பயிற்சி செய்ய வேண்டும்.
And of course, it may be difficult because of many material desires.
பல பௌதிக ஆசைகளால இது மிகவும் கடினமானதாக தெரியலாம்.
So therefore the qualification, one of the qualifications for bhakti is not having too many material desires.
Adanalai bhakti seivadarku oru oru vidhamana thagudi enna appadina miga adhigamana bhaudiya aasaigal illama irukkiradhu.
Can one attain mukti? Does the cycle of birth and death produce our chanting name? By nama vas you can get mukti.
Enna kelvi appadina oruthar inda namathai javam seivadhan moolamaga inda pirappu irappu sulalchi kuraikka mudiyuma, mukti adaiya mudiyuma appdi kelvi kettaanga. Maharaj sonna badhil enna appadina, nama vasin moolamaga idu mudiyum.
About the goal of bhakti for the devotees at least is not mukti.
குறைந்தபட்சம் பக்தர்களுக்கு பக்தியினுடைய குறிக்கோள் முக்தி அடைவது அல்ல.
What type of moksha one gets with nama vas? One can get sarupya or samokya or sarsti.
எந்த விதமான முக்தி நாம வாஸ் மூலமாக கிடைக்கும் முடியும் கேட்ட கேள்விக்கு மகாராஜ் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, சரூபியா சலோபியா சாஸ்டி இந்த மாதிரியான முக்தியில் ஏதாவது கிடைக்கும்.
Or if one is more inclined to liberation and one has that mixed with one's devotion, one can even get sayujya.
ஒருத்தருக்கு மோட்சம் அடையணும் அப்படிங்கிற ஒரு அபூர்வமான ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவருக்கு சாயுஜியா கிடைச்சாலும் கிடைக்கும்.
Initially, when introduced for chanting, one is very enthusiastic, but after some time, some chanting, monotonous, boring, interested in doing physical devotional service.
ஒருத்தர் இப்ப ஜபத்துக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது ரொம்ப உற்சாகமா இருக்கிறாங்க, ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ஜபம் செய்யறத காட்டிலும் சேவை செய்யறதுல அதிக ஆசை வருது. அதாவது உடல் ரீதியா சேவை செய்யறதுல இதை எப்படி நாம தவிர்க்கலாம்?
So the actual process should result in more attraction to chanting, not less.
இதுவே ஒரு விதமான செயல்முறை. இந்த செயல்முறை செய்யறது மூலமா நமக்கு நாமத்தை சொல்றதுல அதிகமா ஆர்வம் ஏற்படணும் என்று அதை விட குறையக்கூடாது.
So having less attraction or no attraction can mean several things.
நமக்கு ரொம்ப குறைச்சலான கவர்ச்சி இல்ல கவர்ச்சி இல்லாம போகுது அப்படின்னு சொன்னா அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கலாம்.
One can be strong material desires.
ஒருத்தருக்கு ரொம்ப அதிகமான பௌதிக ஆசைகள் இருக்கலாம்.
So because those desires, they are more attractive than desire for Krishna.
அந்த ஆசைகள் அவங்களுக்கு நிறைய அதிக கவர்ச்சியாக இருக்கிறது கிருஷ்ணரை காட்டிலும்.
So this may create inattention of different types.
இது பல வகையான கவனக்குறைவுகளை நமக்கு ஏற்படுத்தும்.
And the other cause can be aparad. If the aparad is there, then even though bhakti is practiced, advancement may be very, very slow or even destructive, and therefore one could lose taste also.
இல்லை என்றால் அபராதங்கள் இருக்கலாம். இந்த அபராதமானது நம்ம பக்தியே பயிற்சி செய்தாலும் கூட அது நமக்கு மிக மெதுவான முன்னேற்றத்தை அல்லது நமக்கு அழிவை தரக்கூடியதாக கூட இருக்கலாம்.
Is it possible that we connect with Sampradaya initiation one can chant Sudanam? How so? Well, as I said, one can come to Sudanam by Shiksha, not Diksha. So, nowhere in this presentation is there a mention of Diksha as the prerogative to Sudanam.
Sampradayathula Diksha vaangamal nama சுத்தநாம நிலைக்கு வர முடியுமா எப்படி அப்படின்னு கேட்டதுக்கு மகாராஜ் சொன்ன பதில், இந்த சுத்தநாம நிலைக்கு வருவதற்கு நாம ஞானம் பெற வேண்டும், அதற்கு நாம சிக்ஷா பெற்றாக வேண்டும். இந்த இன்றைக்கு காமிச்ச நம்ம பிரசன்டேஷன்ல எங்கேயுமே தீட்சா பற்றி சொல்லப்படவில்லை.
And if you recall our Sampradaya as traced by Bhakti Siddhanta, it's not a Diksha line.
Nama namude sampradayatha paathom appadina idu diksha moolamaga vanda paramparaya alla.
So this becomes a cause of criticism by other groups. They say, no Diksha line.
Matra purugalae idu saarapadigirathu idu diksha moolamaga varada paramparaya appadina.
So yes, there is some Diksha line, but those lines that we can trace may not be so attractive also. They may go through caste Goswamis. Which was the usual method of our common method of Diksha in the Gaudiya Sampradaya up until 100 years ago.
நூறு வருஷத்துக்கு முன்னாடி கூட இதுதான் வந்து ஒரு பொதுவான விஷயமா இருந்தது கௌடிய சம்பிரதாயத்துல.
So the major gurus were birth gurus.
பெரும் குருக்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பினால் ஏற்பட்ட குருக்களாக தான் இருக்கிறாங்க.
Brahminical families, descendants of disciples of Chaitanya Mahaprabhu's followers such as Advaita Acharya, etc.
அதாவது சைத்தன்ய மகாபிரபுவை பின்பற்றியவர்கள், அதாவது அத்வைத சரிய கொண்டவர்களுடைய வழியிலே அந்த பரம்பரையில வரக்கூடியவர்கள் தான் குருக்களாக இருந்தார்கள்.
But yes, those lines were stressed, and even today many people, the Goswamis and Naramat people especially, will stress, yes, you have that picture line.
அந்த வரையில பரம்பரையில வரக்கூடிய கோஸ்வாமிகள் இன்றைக்கும் இருக்கிறாங்க, அதை வலியுறுத்தவும் செய்யறாங்க அவங்க.
But if we look at the people in that line, we may not be so attracted to the qualifications of those people.
ஆனா அந்த பரம்பரையில இருக்கக்கூடிய நபர்களை நாம உற்று நோக்கிடும் அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயங்கள் நமக்கு எந்த விதமான கவர்ச்சியும் ஏற்படுத்துறதா இருக்காது.
So we can trace Sampradaya through Diksha, but it may not be so successful in
some.
So that is why Bhakti Siddhanta Saraswati Thakur preferred to trace Shiksha
Parampara.
Is Krishna present face to face only in Sudanam or another? Well, as I said, the name is the name, and it's there, but it's covered in Namabhas. And if the aparada is extreme, there's no Krishna there at all.
Bahavadaya Namamanadu Eppadirundhalum Namamdhan, Anal Adu Marakkappattirukkirathu. Nama aparadathile Krishna illai.
While distributing books, I met a mute person who could not speak. And I told him about the mantra. Since he cannot talk, I told him to meditate on the name. So how to preach to you? How to chant? Well, so he can do manasik chanting. Our senior devotee said that we increase concentration while chanting. We chant one round pancha tattva mantra at the beginning. Is it the proper process? Well, that is to get the mercy of Chaitanya Mahaprabhu. Is always nice to do that, but it's not the only way.
Enna kelvi appdin sonna oru mudhirna bhaktar sonnar nama romba gavanathoda javam seiyradhukku ஒரு மாலை பஞ்சதத்துவ மந்திரம் முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது முறையானதா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதுக்கு மகரிஷி பதில் என்ன அப்படின்னா, திருப்பி மகாபுருடைய கருணையை பெறுவது நல்ல
விஷயம்தான். Chanting is attentive, but we work all day for material benefits. But we're not chanting for material benefits. That's okay.
என்ன கேள்வி அப்படின்னா, ஜபம் செய்யறது நம்பிக்கையோட ஜபம் செய்யறோம், கவனத்தோட ஜபம் செய்யறோம், ஆனா நாம நாள் முழுக்க வெளியில பௌதிக பலன்களுக்காக வேலை செய்யறோம், ஆனா அந்த பௌதிக பலன்களுக்காக நாம வந்து ஜபம் செய்யல. நம்மளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் கேட்டிருக்கார். அதுக்கு நாராஜ் சொல்ற, அது பரவாயில்ல.
We have knowledge that Krishna's name is non-different from him. How do we practically realize our feels non-different from Krishna's name? Well, that will be realized at Bhava stage.
என்ன கேள்வி அப்படின்னா, கிருஷ்ணனுடைய நாமத்திலிருந்து கிருஷ்ணர் வேறுபட்டவர் இல்லை அப்படிங்கிற அந்த அந்த ஞானம் இருக்கிறது. ஆனால் உண்மையிலேயே எப்படி நாம் இதை உணர்றது, கிருஷ்ணருக்குள்ளிருந்து கிருஷ்ணனுடைய நாமம் வித்தியாசம் இல்லாதது அப்படிங்கிறத அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மகாராஜ் சொன்ன பதில், இது பாவ நிலையிலே நமக்கு
ஏற்படுவது. fulfillment of the desire. Well, as I said there, the one result of Nama Bhava is the best punya, so you can get artha, dharma, kama, and moksha from it.
Enna kelvi appadina neenga soninga nammudaiya adhigamana bhaudhiga aasigal romba adhigamaga nama bhas seivadharku adai nokki selgirathu இது நம்மளுடைய ஆசை இறுதியிலே பூர்த்தி செய்யுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகாராஜன் பதில் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நாமபாசனுடைய ஒரு பலன் என்ன அப்படின்னா புண்ணியம். இது நம்மளுடைய பௌதிக ஆசைகளை பூர்த்தி செய்வதாக இருக்கிறது.
As bhakti needed for liberation, a little bit of bhakti is necessary even for liberation.
பக்தி வந்து முக்திக்கு அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு மகாராஜன் பதில் என்ன அப்படின்னா, முக்தி அடைவதற்கு சிறிதளவாவது பக்தி அவசியப்படுகிறது.
Can one who Nama Bhas have a material desire to go back to Godhead? So as I said, one gets a liberation from Nama Bhas, which may be Saloki Sarsi Sanithi or whatever, without prema. So in other words, like someone doing karmanis or bhakti or something, one can get those positions. In the spiritual world, one has no material desires. But because the practice was less than tense, you could say, due to the mixture, therefore, the relationship with the Supreme Lord in the spiritual world is also not intense, and therefore, maybe shunned or rasa.
நாமபாஸ் முறை மூலமாக இந்த பௌதி ஆசைகள் இருக்கின்றது. இதன் மூலமாக ஒருத்தர் பகவானுடைய லோகத்திற்கு திரும்பி செல்ல முடியுமா அப்படிங்கிறது கேட்ட கேள்வி. அதுக்கு மாதிரி சொன்ன பதில், நான் சொன்ன மாதிரி நாமபாஸ் மூலமாக ஒருவர் சாலோக்கியா, சமீபியா, சாஸ்திரி ஏதாவது ஒரு வகையான முக்தியை அவர்கள் அடையலாம். இது இந்த கர்மமிஷ்ட பக்தி இல்லை இந்த மாதிரியான கலப்பு பக்தி மூலமாக அடைந்த அந்த வகையான முக்திக்கு சமமானது. இதிலே ஒருத்தர் பக்தி பயிற்சி செய்யும் பொழுது கிருஷ்ணருடனான அவருடைய தொடர்பு மிக குறைவாக இருந்த காரணத்தினாலே, லெஸ் இன்டென்ஸ், அது மாதிரி அவங்களுக்கு ஆன்மீக உலகத்திலே கிருஷ்ணருடனான தொடர்பும் அதே மாதிரி குறைவாகவே தான் இருக்கும். சொல்லணும் அப்படின்னா அது சாந்தரசமாக இருக்கலாம்.
We're not trying to put balance in our rounds can be compensated the next day. Yes, provided it's not continual. Continual minus balance.
நம்மளுடைய ஜபத்து ஏதாவது மிச்சம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறுநாள் ஜபம் செய்து பூர்த்தி செய்துக்கலாமா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு மகாராஜ் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அப்படி செய்யலாம், ஆனால் அதே தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. ஒரு நாள் மிச்சம் வைக்கிறது, அடுத்த நாள் ஜபம், ஒரு நாள் மிச்சம் வைக்கிறது, அதே மாதிரியே பண்ணிட்டு இருக்கிறாங்க.
Prabhupada said we have to go back to Godhead while chanting, having desire for Krishna Loka is called liberation. Yeah, Salokya, simply to go to the planet of the Lord is a type of mukti. So simply to have one's goal to go to the spiritual world, that is also not pure bhakti.
கேள்வி என்ன அப்படின்னா, சில பிரபாக சொல்லியிருக்கிறார் பகவானுடைய லோகத்துக்கு திரும்பி போவதற்கு, அதாவது நம்ம ஜபம் செய்யும் பொழுது கிருஷ்ணனுடைய லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சுன்னா அது முக்தியா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு மகாராஜ் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஆமாம், அது நமக்கு சாலோக்கியா அப்படிங்கிறது தரும், அதாவது பகவானுடைய லோகத்திற்கு போகிறது அப்படிங்கிறது. ஆனால் நாம் ஜபம் செய்யும் பொழுது வெறுமனே பகவானுடைய லோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு தூய பக்தி ஆகாது.
So the main desire of the pure devotee is simply to serve the Lord.
ஒரு தூய பக்தனுடைய ஆசை என்ன அப்படின்னா பகவானுக்கு சேவை செய்வது.
So Prabhupada mentions Hare Krishna means to address Radha, the best servant of Krishna, ask how can I serve Krishna.
அதனால இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு அர்த்தத்தை சொல்லும் பொழுது ஸ்ரீ பிரபாகர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம பகவானுடைய சிறந்த சேவனான ராதையை நாம குறிப்பிடுறோம், எப்படி நான் வந்து கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது அப்படிங்கறத கேட்கறது.
Krishna succession bona fide, what way this is different from Ritvik? Ritvik means there's only two people in the disciplic succession, Prabhupada and you, I guess.
குரு பரம்பரை அதிகாரப்பூர்வமானது அப்படின்னு சொல்லி இது எப்படி ரித்விக்ல இருந்து வேறுபட்டது அப்படின்னு கேட்ட கேள்விக்கு நாராயண மண்டல் என்ன அப்படின்னா ரித்விக் அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறேன் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒண்ணு ப்ரோபாதர்
இன்னொன்னு நீங்க
இது வந்து திக்ஷா வழி தான் ஆனா சிக்ஷா வழி அல்ல
Prabhupada is both and nobody else in between
Prabhupada தான் ரெண்டுமே திக்ஷா சிக்ஷா வேற யாருமே இடையில கிடையாது
So Shiksha Sampradaya means somebody teaches somebody, so not a non-living person, it's a living person. A Shiksha Sampradaya has living people in it.
இந்த சிக்ஷா சம்பிரதாயம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் யாராவது ஒருவருக்கு சொல்லிக் கொடுப்பது அப்படின்னு அர்த்தம் சிக்ஷா சம்பிரதாயத்தில் உயிருள்ள நபர்கள் இருப்பார்கள்
Is it important to chant only on beats or one chant on Nikka Ukla is the same effect?
Well, as I said, there's no rule and regulation ultimately. The final thing is that one should chant. That's the main item.
என்ன கேள்வி அப்படின்னா நாம மாலையில தான் ஜெபம் பண்ணணுமா இல்ல ட்விட்டர்ல கூட ஜெபம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு மாறாசன பதில் என்ன அப்படின்னு சொன்னா நான் சொன்ன மாதிரி நாமத்தை சொல்றதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கு வந்து குறிப்பிட்ட சட்ட திட்டங்கள் அப்படிலாம் கிடையாது முக்கியமானது என்ன
அப்படின்னா நாம நாமத்தை சொல்ல வேண்டும்
என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா சைத்தன்ய மகாபிரபு மாலையில ஜெபம் பண்ணல குறிப்பா அவர் தென்னிந்தியாவுக்கு பிரயாணம் செய்யும் பொழுது அவர் தன்னுடைய விரல்கள் தான் ஜெபம் செய்தார் ஹரே கிருஷ்ணா இப்ப இந்த நாமாவிரத புத்தகம் இருக்கிறது சில பிரதிகளே இருக்குது இதனுடைய விலை 120 ரூபாய் வாங்கக்கூடிய பக்தர்களுக்கு பானு சுவாமி மகாராஜ் அவர்கள் தன்னுடைய கையொப்பத்தை இட்டு தருவார்கள் இந்த உரை வந்து இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டது புக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த பக்கம் வரலாம்
Hare Krishna, meanwhile, I kindly request all the devotees who will be taking Shiksha today to come forward. They have a whole reading of the names, Shraddhavan, Sevaka, Sadhaka, Rashtriya. So after that, Maharaj